நேர்காணல் திண்டுக்கல் மறைமாவட்ட புதிய ஆயரோடு ஓர் உரையாடல். நேயர்களே, கடந்த 2 ஆண்டுகளில் ஆயர்களாக நியமனம் பெற்ற பல நாடுகளைச் சேர்ந்த 94 ஆயர்களுக்கு வத்திக்கானில் பயிற்சி பாசறை ஒன்று நடைபெற்று வருகின்றது. செப்டம்பர் 17 வருகிற சனிக்கிழமையோடு இப்பாசறை நிறைவடையும். இதில் கலந்து கொள்ளும் திண்டுக்கல் மறைமாவட்ட புதிய ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை வத்திக்கான் வானொலி நேயர்களுக்காக சந்தித்தோம். ஆயர் அவர்களே, வணக்கம். திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்றுள்ள தங்களை வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். தங்களின் இந்த ஆயர் பணி பற்றி முதலில் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
வத்திக்கான் வானொலி வழியாக முதல் முறையாக மக்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆயர் பொறுப்பானது மிக ஒரு பொறுப்பான, பல கடமைகளையும் பொறுப்புகளையும் கொண்ட ஒரு பணியாக அமைந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். எனது மறைமாவட்டத்திற்கு உட்பட்ட 150,000 மக்களுடைய நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்தி, அவருடைய ஆன்மீக வாழ்வையும் வளப்படுத்தி, இறைமக்கள் சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன்.
ஆயர் அவர்களே, தங்களது ஆயர் பணியின் விருது வாக்கு என்ன? இந்த விருது வாக்கை தேர்ந்தெடுத்திருப்பதன் நோக்கம் என்ன?
Rooted in Christ to bear fruit. கிறிஸ்துவில் வேரூன்றி கனிதர என்ற விருது வாக்கை எனது ஆயர் பணிக்காக நான் எடுத்திருக்கிறேன். கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கையின் மையமாக இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் ஆழமாக நம்பி பற்றி வாழ வேண்டும். கிறிஸ்து அனுபவம் பெற வேண்டும். கிறிஸ்து அனுபவம் பெறும் பொழுது நாம் நிச்சயமாக அன்பு வாழ்க்கை வாழ்வோம், பணி வாழ்க்கை வாழ்வோம், கனி கொடுக்கும் வாழ்வை நாம் வாழ முடியும். ஆகவே எல்லா மக்களுக்கும், குருக்களுக்கும், துறவிகளுக்கும், இறைமக்களுக்கும் தேவையானதெல்லாம் இயேசுவை ஆழமாக அனுபவிப்பது, அந்த இயேசுவுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அன்பு பணி வாழ்வுக்கு தங்களையே கையளிப்பது தேவை. இதை கருத்தில் கொண்டுதான் இந்த விருது வாக்கை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்.
ஆயர் அவர்களே, தங்களது ஆயர் பணிக்கு இந்த காலத்தில் சவால் என்று எதை சொல்லுவீர்கள்?
ஆயருக்கு பணியில பல சவால்கள் இருக்கின்றன. அவற்றில முக்கியமானது என்று நாம் சொல்லும் பொழுது குருக்களுடைய ஒத்துழைப்பை பெறுவது, அவர்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவது. ஏனென்றால் அவர்கள்தான் உடன் உழைப்பாளர்கள். ஆகவே குருக்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்தி அவர்கள் முழுமையாக என்னோடு எனது பணியில இணைந்து செயல்படுவதற்கு நான் எடுக்கும் முயற்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது ஒரு சவால் நிறைந்த பணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதோடு இணைந்த ஒன்றாக மக்களிடையேயும் கருத்து வேறுபாடுகள் மட்டுமல்லாது சாதிய அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையோ அல்லது ஒரு விதமான வெறுப்புணர்வோ இவையெல்லாம் இருக்கின்றது. ஆகவே மக்கள் இதையெல்லாம் கடந்து கிறிஸ்துவில திருமுழுக்கு பெற்றவர்களாக ஒற்றுமையோடு வாழ வழிநடத்துவது ஒரு சவாலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
ஆயர் அவர்களே, இறைமக்களிடமிருந்து தாங்கள் எதிர்பார்ப்பதுதான் இந்த சவாலாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். இறைமக்கள் பொதுவாக தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடமிருந்து, மேய்ப்பர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று கருதுகின்றீர்கள்?
மக்கள் ஆயரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது அவர் ஒரு தந்தையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் அன்பு காட்டுகிறவராக இருக்க வேண்டும். ஆயர் தங்களை சந்திக்க வரும் பொழுது அதே அன்பை பரிவை அவர்கள் அனுபவிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆயர் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு, நம்பிக்கைக்கு, தூய்மைக்கு, அன்பு வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆயர்கள் சிறந்த விதத்தில் ஜபிக்கும் குருக்களாக, ஜப வாழ்வில் முக்கியமாக இணைந்து வாழ்கின்ற குருக்களாக, ஆயர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
ஆயர் அவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இக்காலத்தில் அதிகமாக திரு அவையானது தெருவுக்கு போக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார். இன்னும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி வருகின்றார்.
நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பல ஆண்டுகளாக மெய்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர். ஆகவே அவர் ஆயர்களுக்காக கூறியிருக்கின்ற பல அறிவுரைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் ஸ்மெல் ஆஃப் த ஷீப், ஆடுகளுடைய மந்தைகளுடைய வாசனையை உணர்ந்தவர்களாக அவர்களுள் ஒருவராக ஆயர்கள் வாழ வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். மக்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் இவற்றை உணர்ந்து அவர்களை செயல்படுத்தும் குருக்களாக, மக்களுக்கு இரக்கமும் பரிவும் மன்னிப்பும் வழங்குகின்ற ஆயர்களாக, எல்லா நிலையிலும் அவர்களோடு இருக்கின்ற ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை எதிர்பார்க்கிறார். அது இன்றைய காலத்திற்கும் தேவையான ஒன்றுதான் என்று பார்க்கிறோம். நான் மக்களை தேடி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவேதான் நானும் பங்கு தந்தையர்களை, இல்லங்களுக்கு செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள், நமது மந்தையை விட்டு விலகி சென்ற ஆடுகளையும் நாம் தேடி சென்று அரவணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் கூறிக்கொண்டு இருக்கிறேன். அதே பணியையும் நானும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். திருத்தந்தையின் அந்த கருத்துக்கள் எல்லாம் என்னை ஆழமாக ஆட்கொண்டது. எனது பணிக்கு, நிறைவான பணிக்கு தேவையான ஒரு கருத்து என்பதையும் உணர்கிறேன்.
ஆயர் அவர்களே, தற்போது ரோமையில் தாங்கள் கலந்து கொண்டு வரும் இந்த கருத்தரங்கு பற்றி புதிய ஆயர்களுக்கு ஏறக்குறைய 94 ஆயர்கள் இதில் கலந்து கொள்கின்றீர்கள், பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த கருத்தரங்கு பற்றியும் எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்களேன்.
இங்கே நாங்கள் புதிய ஆயர்கள், கடந்த 3 ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே வத்திக்கானில் இருந்து ரினியூவல் ப்ரோக்ராம், புதுப்பித்தல் பணிக்காக, பயிற்சிக்காக நாங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முதலிடத்தில் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள ஆயர்களை சந்திப்பது, அவருடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வது, அந்த மக்களை பற்றியும் அவருடைய நம்பிக்கையை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதே பெரும் ஆழமான அனுபவத்தை கொடுக்கிறது. வத்திக்கானில் உள்ள பல அமைப்புகளுடைய பணியகங்களுடைய தலைவர்களெல்லாம் வந்து மிக தேவையான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கிறது. திருச்சபையானது, திருத்தந்தையானவர் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், ஆயர்கள் எந்தெந்த பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மறைமாவட்டங்களுக்கு சென்று நல்ல ஒரு அர்ப்பணத்தோடு பணியாற்றுவதற்கு இந்த கருத்தரங்கம் மிக பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
ஆயர் அவர்களே, மிக அழகாக தெளிவாக சொல்லுகின்றீர்கள். கடைசியாக ஒரு கேள்வி. நாம் இறை இறக்கத்தின் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திண்டுக்கல் மறை மாவட்டம் இந்த இறை இறக்க ஆண்டில் என்னென்ன திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றது?
மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்கு தளங்களிலுமே சிறப்பாக பங்கு திருவிழாக்களை எல்லாம் கொண்டாடும் பொழுது நவநாட்களில் இறை இறக்கத்தை மைய கருத்தாக கொண்டுதான் மறைவுரைகளும் திருப்பலிகளும் நிறைவேற்றப்படுகின்றன. உடல் சார்ந்த இரக்கச் செயல்களிலும் செய்ய நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை அறிகிறோம். ஆகவே உடல் நலம் குன்றியோரையும் மனநலம் குன்றியோரையும் நாங்கள் அழைத்து மறை மாவட்ட அளவில் அவர்களுக்கு உதவியையும் செய்து அவர்களுக்கு எங்களது அன்பை காட்டுவதற்காகவும் திட்டமிட்டு அதற்கான செயல்பாடுகளில் நாங்கள் இறங்கியுள்ளோம். அதேபோன்று பங்கு தளங்களில் சிறப்பாக ஒப்புரவு அரிச்சாதனம் வழங்கப்படுவதற்கு மக்களை தகுந்த விதத்தில் தயாரித்து அந்த ஒப்புரவு அரிச்சாதனம் விரைவாக வழங்கப்படுவதற்கும் இறை இறக்கத்தை எல்லா மக்களும் அனுபவிப்பதற்கும் செயல்பாடுகளை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒரு வயோதிகர்கள் இல்லம் ஒன்று இருக்கிறது. மறிக்க நிலையிலே உள்ளவர்களுக்கான ஒரு இல்லம் ஒரு தந்தையினாலும் மற்றும் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகளாலும் அது நடத்தப்பட்டு வருகிறது. அங்கே மிகவும் கைவிடப்பட்ட சாகும் நிலையில் உள்ளவர்கள்தான் அங்கே சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று நானும் குருக்களும் சென்று பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். எங்களால் முடிந்த உதவியையும் செய்து இவ்வாறு இந்த இறை இறக்காண்டில ஆன்மீக பணிகளையும் உடல் சார்ந்த அன்பு பணிகளையும் நாங்கள் ஆற்றி கொண்டு இருக்கிறோம்.
ஆயர் அவர்களே, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தங்களது ஆயர் பணி பற்றியும் இந்த இறை இறக்கத்தின் ஆண்டில் திண்டுக்கல் மறை மாவட்டம் ஆற்றி வரும் நற்பணிகள் பற்றியும் எங்களுக்கு விளக்கினீர்கள். நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். தங்கள் ஆயர் பணிக்காக ஜெபிக்கின்றோம். நேயர்களுக்காக தங்களின் ஆசிரை இறஞ்சுகின்றோம். இந்த பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
பெண்ணே நீ வாழ்க, புது புனிதத்தின் மாதிரி நீ வாழ்க. புத்துலக பெண்ணே நீ வாழ்க, புது புனிதத்தின் மாதிரி நீ வாழ்க. வீரமிகு
வத்திக்கான் வானொலியில் நேர்காணலில் கலந்து கொண்டவர் திண்டுக்கல் மறைமாவட்ட புதிய ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள்.